அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. டிசம்பர் மாதம் 16 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் மூச்சுத்திணறல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலம் குறித்த தகவல்கள்.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இருந்ததை விட தற்போது இயல்பாக சுவாசிக்க முடிகிறது. இயல்பு நிலைக்கு அவர் மீண்டு வருகிறார்.
சீனாவில் நச்சு புகையின் அளவு மிக அதிகமாக இருப்பதால் 5 நாள் அதி உயர் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி.
பெரும்பாலும் வந்து வெளியில் நடமாடுறதை குறைச்சுக்கிறனும் தவிர்த்துக்கிறனும், இல்ல நடமாடுகின்ற சமயத்துல இந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் எல்லாம் போட்டு போனோம்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் அறவாழி இளம்பருதி. சிரியாவில் உள்ள ஆலப்போவின் கிழக்கு பகுதியிலிருந்து பொதுமக்கள் மற்றும் போராளிகளை வெளியேற்றும் நடவடிக்கையானது பல மணி நேரங்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அந்த வெளியேற்ற நடவடிக்கையானது மீண்டும் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. அரசு படைப்பிரிவுகள் சுற்றி வளைத்திருக்கும் 2 கிராமங்களில் காயமடைந்தோரை வெளியேற்றுவதை அனுமதிப்பதற்கு கிளர்ச்சியாளர்களுடன் பரஸ்பரமாக ஒப்பந்தம் உருவாக்கப்படவில்லை என்ற அரசு ஆதரவு பெற்ற ஆயுதப்படையினரின் கோபமே இதற்கு முக்கிய காரணமாக தென்படுகிறது. இதற்கு எல்லா கிளர்ச்சி பிரிவுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தற்போது அறிக்கையிடப்பட்டுள்ளது. மியான்மரில் சிறுபான்மை ரோஹிஞ்சா முஸ்லிம் மக்கள் நடத்தப்படும் விதம் குறித்து ஆங் சாங் சூசி தலைமையிலான அந்நாட்டு அரசாங்கத்தை ஐக்கிய நாடுகள் கடுமையாக விமர்சித்துள்ளது. பாலியல் வல்லுறவுகள், கொலைகள் மற்றும் பிற கொடுமைகள் தொடர்பாக தினந்தோறும் புகார்கள் வந்து கொண்டிருப்பதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் கருத்து தெரிவித்துள்ளது.
The repeated dismissal of the claims of serious human rights violations as fabrications, coupled with the failure to allow our independent
மியான்மர் அரசாங்கம் பின்பற்றும் அணுகுமுறைகள் எதிர்விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் இரக்கமற்றதாகவும் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான ஆணைய தலைவர் சயித் ராத் அல் உசைன் கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு கிறிஸ்துமஸ் சந்தையில் குறித்த நேரத்தில் வெடிக்கக்கூடிய ஆணி வெடிகுண்டை வெடிக்க வைக்க முயற்சித்ததாக 12 வயது ஜெர்மன் சிறுவனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நவம்பர் மாதத்தின் இறுதியில் மேற்கு நகரமான லுட்விக் ஷெஃபனில் தோல்பை ஒன்றில் இந்த கருவியை அவர் விட்டுச் சென்றுள்ளார். ஆனால் குண்டு வெடிக்காமல் முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது. பின் ஒரு வாரத்திற்கு முன் அந்த வெடிகுண்டை வெடிக்க வைக்க மீண்டும் அவர் முயற்சித்த போது ஒரு வழிபோக்கர் அங்கிருந்த தோல்பை குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து போலீசார் வெடிகுண்டை கைப்பற்றி பாதுகாப்பான இடத்தில் வெடிக்க வைத்தனர். ஐஎஸ் தீவிரவாதிகள் குழுவுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது திட்டமிடப்பட்ட இணையவழி தாக்குதல்களை ரஷ்யா தொடுத்ததாக அமெரிக்கா கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ரஷ்யா சீற்றத்துடன் பதிலளித்துள்ளது.
США безрезультатно пытаются найти следы российских хакеров, якобы взломавших электронную почту.
ரஷ்யா மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இறுதியாக தக்க ஆதாரங்களை வழங்கவில்லை என்றால் ஒபாமா நிர்வாகம் மிகவும் இழிவானது என்று ரஷ்ய அதிபர் புடினின் அதிகாரப்பூர்வ பேச்சாளரான டிமித்ரி பெஸ்கவ் கருத்து தெரிவித்துள்ளார். முன்னர் இந்த இணையவழி தாக்குதல்களின் பின்னால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இருப்பதாக வியாழக்கிழமை வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் தேர்தல்களின் நேர்மைத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்த எந்த ஒரு வெளிநாட்டு அரசு முயலும் போதும் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிபர் ஒபாமா தெரிவித்திருந்தார். ஃபார்க் போராளிகள் உடனான அமைதி உடன்படிக்கை குறித்து விவாதிக்க கொலம்பியா அதிபர் குவான் மானுவல் சாண்டோஸ் மற்றும் முன்னாள் அதிபர் ஆல்வரோ ஊரிபே ஆகியோர் போப்பாண்டவரை சந்தித்துள்ளனர். அந்த உடன்படிக்கை எதிர்த்து மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரத்தை வழிநடத்தியவர் ஊரிபே. ஆனால் அது குவானுக்கு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட மக்கள் கருத்தரின் வாக்கெடுப்பில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் கொலம்பியர்களால் இந்த உடன்படிக்கை நிராகரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். மூச்சுத்திணறல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு ட்ரக்கியோஸ்டமி எனப்படும் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
மூச்சுத்திணறல் காரணமாகவும் நுரையீரல் தொற்றின் காரணமாகவும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு ட்ராக்கியோஸ்டமி எனப்படும் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த கருணாநிதி நேற்று இரவு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு தொண்டையிலும் நுரையீரலிலும் தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவர் குழு சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவமனை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டது. அதற்கு பிறகு இன்று பிற்பகல் மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் மூச்சு விடுவதை எளிதாக்குவதற்காக ட்ராக்கியோஸ்டமி எனப்படும் கழுத்தில் துளையிட்டு சுவாச உதவி அளிக்கும் சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவருக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் அவரை மருத்துவமனையில் சென்று நலம் விசாரித்தனர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தா பாண்டியன்,
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இருந்ததை விட தற்போது இயல்பாக சுவாசிக்க முடிகிறது, இயல்பு நிலைக்கு அவர் மீண்டு வருகிறார், எனவே கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறுகிறார்
என்று கூறினார். கருணாநிதியின் உடல் நலம் நன்கு மேம்பட்டிருப்பதாக இளங்கோவன் தெரிவித்தார்.
சளி அதிகமாக இருந்த காரணத்தால் அவருக்கு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். மருத்துவமனையிலே அவரிடம் அவர் நெஞ்சில இருக்கின்ற சளியை முழுமையாக குணப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் விரைவில் குணமடைவார் என்று மருத்துவர்களும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்.
கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி முதல் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த கருணாநிதி டிசம்பர் 1ஆம் தேதி அன்று சிகிச்சைக்காக காவிரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு டிசம்பர் 7ஆம் தேதி அன்று வீடு திரும்பினார். இந்த நிலையில் மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கருணாநிதி நேற்று இரவு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கருணாநிதிக்கு வயது 93.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய தொகுப்பு அது. உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவனிடம் பேசினார் மணிவண்ணன்.
வணக்கம் திருமாவளவன் அவர்களே. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை போய் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? இன்னைக்கு மருத்துவமனை சென்றதாக சொன்னார்கள், என்ன அவருடைய உடல்நிலை பற்றி தகவல் உண்டா?
திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டதன் காரணமாக தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று நள்ளிரவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தொண்டை வழியே சுவாச கருவி பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் தற்போது மிகவும் சீரான நிலையில் சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார் என்பதை அறிய முடிந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள் யாரையும் அனுமதிக்கவில்லை. ஆகவே அவருடைய குடும்பத்தினரை, குறிப்பாக அவருடைய துணைவியார் ராஜா தெம்மாள் அவர்களையும் அவருடைய மகள் கனிமொழி அவர்களையும் நேரிலே சந்தித்து கலைஞர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தோம். இருவரும் தற்போது நல்ல முன்னேற்றத்தில் உள்ளார், அவர் விரைவில் குணமடைந்து விடுவார், வீடு திரும்புவார் என்று நம்பிக்கையோடு கூறினார்கள்.
ஆனால் அவர் ஏதோ இந்த சுவாச வென்டிலேட்டரில் இருப்பதாக சிலர் தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அது உண்மையா?
வென்டிலேட்டர் வைக்கப்படவில்லை, டக்கியாஸ்டமி செய்யப்பட்டிருக்கிறது. அது இருந்தாலும் கூட அவர் படுக்கையில் இல்லாமல் நாற்காலியில் அமரக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக கூறினார்கள். மிகவும் மகிழ்ச்சியாகவே அவர்கள் உடல்நலம் குறித்து சொன்னார்கள். ஏனென்றால் நேற்றைக்கு இருந்த நிலையை விட இன்றைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்தார்கள்.
விசிக தலைவர் தொல் திருமாவளவன். சென்னையை தாக்கிய வர்தா புயலால் ஆயிரக்கணக்கில் மரங்கள் சேதமாகின. இதனால் பெருமளவு பறவைகள் தங்களது உணவுக்கு சண்டையிட்டுக் கொள்ளும் நிலை ஏற்படும் என்கிறார் சலீம் அலி, பறவையியல் மைய இயக்குநர் சங்கர்.
இப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி 10,000 அதிகமா மரங்கள்லாம் விழுந்திருக்கு, ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. இந்த மரங்கள்லாம் நிச்சயமா வந்து பலதரப்பட்ட பறவை இனங்களுக்கு வந்து ரூஸ்டிங் சைட்ஸாக இருந்திருக்கும். ரூஸ்டிங் சைட்ஸ்னாக்க அது வந்து சாயந்தர வேளையில் வந்து தங்கும் ராத்திரிலாம். அண்ட் பகலில் வந்து நிறைய மரங்கள் வந்து அதுக்கு வந்து ஃபீடிங் சைட்ஸாகவும் இருந்திருக்கும். அது வந்து சாப்பிட்ற இடம், அதுமாதிரி அதனுடைய ஃப்ளவர்ஸ், அதனுடைய ஃப்ரூட்ஸ், அப்புறம் அந்த மரத்தில் இருக்கிற இன்செக்ட்ஸ், இதெல்லாம் சாப்பிட்ற நிறைய பறவை இனங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து நிச்சயமாக நிறைய குரூப் ஆஃப் பறவைகள் இதனால வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாதிக்கப்பட்டு போச்சு. பாதிக்கப்பட்டு போச்சுன்னா அதனுடைய ஹேபிட்டட்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய இருக்கிற இடம் அது இல்லாமல் போயிடுச்சு அதுங்களுக்கு. இப்போ அந்த பறவைகள்லாம் வந்து என்ன ஆச்சுங்கிறது அப்படின்னாக்க, அந்த இதெல்லாம் வந்து எங்கேயுமே போகல. பறவைகள்லாம் நிச்சயமாக அங்கே மெட்ராஸ்குள்ளேயே தான் இருக்கும், சென்னைக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பெரும்பாலும் இதெல்லாம் வந்து ரெசிடென்ட் பேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ரெசிடென்ட் பேர்ட்ஸ்னாக்க அங்கேயே இருக்கக்கூடிய பறவைகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், குரோ, காக்கை, மைனா, புல்புல், பேரக்கீட், டவுஸ், பிஜன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த குரூப்லாம் வந்து ரொம்ப தூரம்லாம் போகாது. போச்சுனாக்க ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் மேபி, அவ்வளோதான் போக முடியும், 5 கிலோமீட்டர் தான் போக முடியும். இப்போ வந்து இந்த புயல்னால வந்து மரங்கள்லாம் விழுந்ததுக்கப்புறம் இதுங்க வந்து எங்கே போயிருக்குங்கிறது வந்து என்னால் அசியூம் பண்ணவே முடியல. எல்லா இடத்துலையும் வந்து மரம் விழலை, மற்றபடி நிறைய இடங்கள்ல இன்னும் கிரீனரி இருக்குது, அந்த இடத்துக்கு போயிருக்கும் அதுங்கள்லாம். அங்கே ஏற்கனவே இருக்கிற பறவைகள் வந்து அதுங்க வந்து அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு அதுங்களுக்கு காம்படிஷன் தான் அதிகமாகிடும். இதனால் என்ன ஆகும்னாக்க, இந்த பறவைகளுக்கு வந்து ப்ரீடிங் ஃபெயிலியர் வரும். ப்ரீடிங் ஃபெயிலியர் அப்படின்னாக்க அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, கூடு கட்ட முடியாது, அப்புறம் வந்து அதுக்கு வந்து அதுங்களுக்கு உணவுகள்லாம் கிடைக்காம இருக்கும், தங்குறதுக்கு இடமும் இருக்காம, அது வந்து ரூஸ்டிங், ஈவினிங்கில் போய் வந்து நைட்டு தங்கும், ரூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த இடமும் இல்லாமல் போயிடுச்சு அதுங்களுக்கு. இப்போ புதுசாக நம்ம வந்து மரம் நட்டு அதை வந்து 10 வருஷம் 15 வருஷம் வளர்த்து அதுக்கப்புறம் இதுங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ளே இந்த பறவைகள்லாம் வந்து இதனுடைய லைஃப் சைக்கிளே எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப சின்னது தான். 5 வருஷம் 4 வருஷம் இருந்தால் பெருசு இந்த உயிரினங்கள்லாம். இம்மிடியட்டாக இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, சி தெர் இஸ் ஒன் குரூப் ஆஃப் பேர்ட்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து ஹோல் நெஸ்டிங் பேர்ட்ஸ். அது வந்து ஓட்டைகள், துவாரங்கள், அதில் வந்து நெஸ்ட் பண்ணும். அதுங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து நெஸ்ட் பாக்ஸஸ் வந்து பண்ணி வைக்கலாம். மைனா இருக்குது, ஸ்பேரோஸ் இருக்குது, அதுங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் நெஸ்ட் பாக்ஸஸ் ஆர் அவைலபிள். அதை வந்து நம்ம வந்து நிறைய இடங்கள், ஈவன் பில்டிங் பக்கத்துலலாம் கூட வைக்கலாம், கார்டனில் வைக்கலாம், பப்ளிக் கார்டன்ஸில் வைக்கலாம். அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணாக்க அவங்க அதுங்க வந்து தங்குறதுக்கு வந்து அது வந்து இனப்பெருக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அதுக்கு. அது அது மட்டும்தான் இம்மிடியட்டாக நம்மளால் வந்து பண்ண முடியும். அதை தவிர இப்போ வந்து வேறு என்ன அதுக்கு பண்ண முடியும் அப்படின்னாக்க, அது எங்கே தான் நான் சொன்ன முதல்ல சொன்னபடி ரொம்ப தூரம்லாம் போயிருக்கவே முடியாது அதுங்களால், எங்கேயோ பக்கத்துலேயே தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் இது பெரிய பாதிப்பு இது பறவைகளுக்கு, அது வந்து ஒரு இம்மிடியட்டாக அது எதுவும் நம்ம ஈடு செய்யவே முடியாது அந்த அந்த டேமேஜுக்கு.
சலீம் அலி, பறவையியல் மைய இயக்குனர் சங்கர். சீன தலைநகரான பெய்ஜிங்கில் நச்சுப்புகையின் அளவு மிக அதிகமாக இருப்பதால் 5 நாள் அதி உயர் எச்சரிக்கையை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து சீனாவில் வசிக்கும் பொறியியலாளர் லக்ஷ்மணிடம் கேட்டார் மரியம் மைக்கேல்.
கடந்த வார கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாசுபாடு ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கப்புறமாக இந்த வார நாட்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, நல்ல தூய காற்றை சுவாசிக்கின்ற வாய்ப்பு கிடைச்சது. திரும்ப இன்னைக்கு பிற்பகலுக்கு அப்புறமாக காற்று மாசுபாடு அதிகமா இருக்கு. இது இன்னும் சில நாட்களுக்கு தொடர்ந்து அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ரெட் அலர்ட் அறிவிச்சிருக்காங்க. அதனால சில வாகன கட்டுப்பாடு போன்ற இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. பள்ளிகள் ஒரு 3 நாட்களுக்கு மூடப்படும் என்று அறிவிச்சிருக்கிறார்கள்.
இந்த மாசுபாட்டால மக்கள், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியோர் ரொம்ப பிரச்சனைகள் சந்திப்பாங்க. இதை ஒட்டி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசு வழங்கியுள்ள எச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன?
உடல் பாதுகாப்புக்காக எச்சரிக்கை நடவடிக்கைகள்னா பெரும்பாலும் வந்து வெளியில் நடமாடுறத குறைச்சிக்கிறணும், தவிர்த்துக்கிறணும், இல்ல நடமாடுகின்ற சமயத்துல இந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் எல்லாம் போட்டு போகணும். பொதுவான எச்சரிக்கைகள் தான் கொடுத்துருக்காங்க.
இது நகர்ல எப்படி எல்லா பொது வாகனங்களும் மற்றும் கார்கள் எல்லாம் போகுதா, இல்ல அது அவை போக கூடாது அப்படி ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்களா?
இந்த ரெட் அலர்ட் அறிவிச்சிருக்கிற இந்த இந்த அடுத்த சில நாட்களுக்கு வந்து ஒரு 50% கார்கள் வந்து ஓடாது. அதாவது தனிநபர் வாகனங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அது வந்து எக்ஸம்ப்டட், பட் தனிநபர் வாகனங்கள்ல வந்து ஒரு 50 விழுக்காடு வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்படாது. அதாவது வாகன பதிவு எண்ல அந்த ஒற்றை இலக்கெண்கள், இரட்டை இலக்கெண்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஓட முடியும் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடு அறிவிச்சிருக்காங்க.
அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் உண்மையிலேயே போதாது, இன்னும் அதிகமான நடவடிக்கைகள் இது தொடர்பாக எடுக்கப்படணும்னு சொல்லிட்டு பொதுவாக மக்களிடம் ஆதங்கம் இருப்பதா தெரியுது. இன்னும் அதிகமாக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க?
நடவடிக்கைகள் ஆக்சுவலா ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் ஏற்கனவே இது மிகப்பெரிய பிரச்சனை, அதனால தீர்வு வந்து எவ்வளவு சீக்கிரமா வரும் அப்படிங்கறது வந்து அது சொல்ல முடியாது. இந்த வாகன கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து நம்ம நேரடியா உடனே சந்திக்கக்கூடியது, அதனால பொதுமக்கள் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க, அதனால வந்து ஓரளவுக்கு ஆதங்கம் இருக்கலாம். பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகள்னு சொன்னா தொழிற்சாலைகள் மேல இன்னும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும், ஸோ அது மாதிரி இதுகள் தான் வந்து பொதுமக்களுடைய ஆதங்கமா இருக்கு. ஆனா அரசாங்கமும் ஓரளவுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. குளிர்காலத்துல இந்த ஹீட்டிங் சிஸ்டம், பப்ளிக் ஹீட்டிங் சிஸ்டம் பார்த்தா இப்ப வந்து அதுக்கான எரிபொருள் வந்து முதல்ல கோல் பேஸ்ட் நிலக்கரி உபயோகப்படுத்திக்கிறாங்க, இந்த வருஷத்துல இருந்து மாற்று எரிபொருள் உபயோகப்படுத்துறாங்க. ஸோ அது மாதிரி சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் இந்த தொழிற்சாலைகள் மீதான மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.
சரி, இந்த பிரச்சனை இந்த ஆண்டு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமா இது சீனாவினுடைய தலைநகரான பெய்ஜிங்ல இருந்துகிட்டே இருக்கு. சில அம்சங்களை வச்சு பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு ஆண்டும் சில சமயத்துல ரொம்ப அதிகமாகுதோ என்கிற ஒரு உணர்வும் ஏற்படுது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாசுபாடு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன?
பொதுவாக சீனா இன்னும் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற நாடு, ஆக இது சீனா மட்டுமல்ல பொதுவாகவே வளர்ந்து வருகின்ற நாடுகள் எல்லாத்துலயும் வந்து வளர்ச்சிக்கு நாம கொடுக்க ஒரு விலையோ அப்படின்னு தான் சொல்லணும்.
சீனாவில் வசிக்கும் பொறியியலாளர் லக்ஷ்மணன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது செய்திகளை நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.